மனிதர்களை இறைவன் படைக்கும் பொழுது அவர்களுக்கு பார்வையையும் செவிப்புலனையும் உணரக்கூடிய இருதயத்தையும் அமைத்திருக்கின்றான். இதயம் இல்லாத மனிதன் விலங்குகளுக்கு சமமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க முடியும், தவிர மனிதனாக வாழ முடியாது. மனிதனுக்கு இறைவனுடைய உதவி எப்பொழுதும் என்றென்றும் அவனுடைய உயிருக்கு உத்தரவாதமாக நிச்சயமாக நெருக்கமாக இருக்கின்றான். உங்களுடைய ஒவ்வொரு பொழுதின் தேவையையும் உங்களுடைய இருதயத்திற்கு அமைத்து கொண்டிருப்பவன் அவன்தான். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய இருதயம் உங்களுக்கு அறிவிக்கிறது. அந்த இருதயம் இல்லாமல் நமக்கு வாழ்க்கை அடுத்த நொடிப்பொழுதிலிருந்து இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த இதயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? நான் பார்க்கின்றேன் ஒரு பொருளை அழகாக இருக்கிறது, வேண்டும் என்று இதயம் விரும்புகிறது. நான் ஒன்றை பார்க்கின்றேன், எனக்கு அது பிடிக்கவில்லை, வேண்டாம் என்று இதயம் விரும்புகிறது. உங்களுடைய எண்ணத்தில் எது இருக்கின்றதோ அது இதயம் சம்பந்தப்பட்டது. உங்களுடைய தேவைகளுக்கு உரியதும் உங்களுடைய தேவைகளுக்கு அப்பாற்பட்டதும் தேவையில்லாததும் இரண்டுமே உங்களுடைய இதயத்தில் அறிவிக்கப்படுகின்றன. அழகான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்ற ஒரு தேவையை என்னுடைய இதயம் மேற்கொள்கின்றது. அதனை நான் வெளிப்படையாக பார்க்காவிட்டாலும் கூட எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றேன், நான் அதை பார்த்ததில்லை. ஆனால் என் மனம் அதனை நிச்சயமாக உணர்கின்றது. அழகான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தவறுகளும் கேடுகளும் தீண்டாத வாழ்க்கை, என்னுடைய சுற்றங்களில் எந்த விதமான அசம்பாவிதமும் நிகழாத வாழ்க்கை வேண்டும், வேதனைகள் நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை வேண்டும். இந்த எந்த ஒன்றுக்குமே நான் பார்த்து அறிவதில்லை, உணர்ந்து தெளிந்து விரும்புவதாக இருக்கிறது. ஒவ்வொரு பார்வையும் நம்முடைய இதயத்தில் சங்கமிக்கிறது. பார்ப்பவற்றில் வேண்டும் வேண்டாம், தேவை தேவையில்லை, எனக்கு உதவாது எனக்கு உதவும், இது நியாயமானது, என்னுடைய தேவைக்கு உகந்தது, என்னுடைய தேவைக்கு அவசியமில்லாதது, என்னுடைய நெருக்கத்திற்கு அப்புறப்படுத்தப்பட வேண்டியது, அசுத்தமானது, எல்லாமே இதயத்தில் நான் உணர ஆரம்பிக்கின்றேன். இப்பொழுது எதனை நான் ஏற்க வேண்டும், எதனை நான் நிராகரிக்க வேண்டும் என்பதை என் இதயம் எனக்கு உணர்த்துகிறது. இதனை நாம் அறிந்தவர்களா இல்லையா? என்னுடைய இதயத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அதற்கு அழகான விருப்பமாக இறைவன் அமைத்தது எனக்கு வேண்டும். எதனை இறைவன் இது ஆகாது தேவையில்லை என்று கருதுகின்றனோ அதனை என் மனம் எனக்கு அறிவிக்கின்றது, இது அவசியமில்லாதது தேவையில்லாதது, இது அசுத்தமானது, இது உங்களுக்கு உதவாது, இது நன்மைக்கு உரியதாக ஆகாது, ஆகவே நீங்கள் இதனை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்னும் சிலவற்றையும் இவை உங்களுக்கு அழகானது தூய்மையானது வாழ்க்கை முழுமைக்கும் உதவக்கூடியது, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களுடைய இருதயம் உங்களுக்கு அறிவிக்கின்றது. அப்படியானால் இதயம் பார்க்கக்கூடிய பார்வை, தீர்க்கமான பார்வை, நாளைய வாழ்க்கைக்கு உகந்த ஒரு பார்வை, நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களுடைய இறைவன் இங்கு அமைத்திருக்கின்றான். இந்த இருதயத்தை அமைத்த இறைவன் மீது சத்தியமாக நாம் தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய இதயத்தில் உங்களுடைய நாளைய வாழ்க்கை முழுமையும் இங்கு அமைந்திருக்கின்றது. உங்களுடைய இதயத்தில் நேற்று நிகழ்ந்த நிகழ்வுகளினுடைய கேடுகள் உங்களை தொடராமல் இருக்க வேண்டும் என்ற அந்த இறைவனுடைய மாபெரும் அருள் வாக்காக உங்களை இருக்கின்றது. இன்றைய சூழ்நிலையில் நான் சம்பாதித்த தீவினைகளின் காரணமாக எனக்கு கேடுகள் வந்துவிட வேண்டாம் என்ற இறைவனுடைய எச்சரிக்கையோடு கூடிய ஒரு பிரார்த்தனையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை இதயத்தில் அமைக்கின்றான். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இதயத்திலிருந்து ஆரம்பமாகின்றதா அல்லது வேறு வழியிலிருந்து உங்களுக்கு ஆரம்பமாகின்றதா? என்னை படைத்தவன் இறைவன் தான், என்னை வாழ்வித்துக் கொண்டிருப்பவன் என் இறைவன் தான், என்னை மரணமடைச் செய்பவனும் என் இறைவன் தான். அவ்வாறு இருக்கும் பொழுது என்னுடைய பங்கு என்ன? இதில் உங்களுடைய பங்கு சிந்தித்து உணர்ந்து நீங்கள் உங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். அவனிடம் நீங்கள் பொறுப்பேற்படுத்துங்கள். அவனிடம் நீங்கள் பாதுகாப்பை தேடுங்கள். அவன் உங்களை படைத்தவன், உங்களை வாழ்விக்க பொறுப்பேற்றுக் கொண்டவன். அவன் மீது பொறுப்பேற்படுத்துங்கள். பாதுகாப்பதிலும் அவன் சிறந்தவன். நாளைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக முழுமையமாக இந்த வகையில் அமைய வேண்டும் என்று உங்களுடைய இதயத்தில் அழகான ஒரு தேவையாக, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேவையாக, வேண்டும் என்று விரும்பக்கூடியதாக அமைத்திருக்கின்றான். அது இதயமாக இருக்கின்றது. நன்மையை எனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வதும் தீமையை என்னை விட்டும் விலக்கிக் கொள்வதுமாக என்னுடைய இருதயம் சதா சர்வ நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருடைய இதயமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இதயத்தை நீங்கள் பார்ப்பவர்களா? அந்த இதயம் என்பது துடிக்கக்கூடிய இதயம் அல்ல, நெஞ்சமாக இருக்கின்றது. அந்த நெஞ்சத்திற்கு இதயம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. என்னுடைய இதயத்தை நான் எப்பொழுதும் கவனித்தவனாக இருக்கின்றேன். அங்கு நிகழக்கூடிய மாபெரும் ஆட்சி அதிகாரம் என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை என் இறைவன் அங்கு எனக்காக உணர்த்தி கொண்டிருக்கின்றான். நீங்கள் அதனை ஏற்றுக்கொண்டீர்கள். எனக்கு அழகான வாழ்க்கை தான் வேண்டும், அலங்கோலமான வாழ்க்கைகள் வேண்டாம். பணிவான வாழ்க்கை வேண்டும், பகட்டும் ஆடம்பரமும் மிக்க வாழ்க்கை வேண்டாம். இந்த பகட்டும் ஆடம்பரமும் உயிரற்றதை உங்களுக்கு ஆக்கி கொண்டீர்கள். உங்களுடைய பகட்டு, உங்களுடைய ஆடம்பரம், உங்களுடைய செல்வம் அனைத்துமே உயிரற்றது. இறைவன் படைத்திருக்கக்கூடிய இயற்கையினுடைய ஒவ்வொரு அணுவும் உங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடியது. அவை உங்களுக்காக படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மூச்சிலும் புதிய புதிய அனுபவங்களை நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அமைத்திருக்கின்றான். இப்பொழுது ஒரு பார்வை பார்க்கும் பொழுது இந்த பார்வையில் எனக்கு பிடித்ததும் இருக்கிறது, பிடிக்காததும் இருக்கின்றது. வெளிப்புற உலகத்தில் போகும் பொழுது பிடிக்கும் பிடிக்காதது என்பது நெஞ்சம் சம்பந்தப்பட்டது. அப்பொழுது இந்த பார்வைக்கு முக்கியமா அல்லது நெஞ்சத்தில் நிகழக்கூடிய நிகழ்வும் அது அறிவிக்கக்கூடிய செய்தியும் முக்கியமா? பார்வை முக்கியமா, நெஞ்சத்தில் நிகழக்கூடிய அந்த பார்வையின் சம்பந்தமாக நிகழக்கூடிய வாழ்க்கையினுடைய எச்சரிக்கைகளும் வாழ்க்கையினுடைய உபதேசங்களும் இங்கு உருவாகின்றன. பார்வையில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது அகப்பார்வை உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கின்றது, புறப்பார்வை ஒரு சோதனையாக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு பார்வையிலும் அகத்தில் அதனை பற்றி ஒரு செய்தி அறிவிக்கப்படாமல் நாம் விடப்பட்டதில்லை. நாம் மேம்போக்காக பார்த்து கொண்டிருக்கின்றோம், அலட்சியமான போக்கை மேற்கொண்டிருக்கின்றோம். இதன் காரணமாக பல தூய்மையான விஷயங்களை தவறடைகின்றேன். சத்தியமான வாக்குகளை நான் புறக்கணிக்கின்றேன். காரணம், அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே நான் பார்வைகளில் எச்சரிக்கை கொண்டவனாக இருக்கின்றேனே தவிர மனதில் இருக்கக்கூடிய எச்சரிக்கைகளை நான் புறக்கணித்தவனாக இருக்கின்றேன். இதயத்தை நீங்கள் தூய்மையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதயத்தை புறக்கணிக்கிறவர்களாக நாம் இருக்கும் வரையில் ஒரு நேரம் வரும், இதயம் மறுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு ஆரம்பமாகும். இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஆரம்பமாகும். நான் கேட்கின்றேன், கேட்பது புரிய வேண்டும் என்று என் இருதயம், இவ்வளவு தொலைவிலிருந்து வந்திருக்கின்றேன், கவனமாக கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கின்றது. அந்த இருதயத்தில் அதனை நான் மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும் பொழுது சத்தியம்தான் என்று விடணும். நான் பேச வரும் பொழுது சத்தியத்தை பேச வேண்டும், தெளிவாக விளங்க வேண்டும். இந்த ஒரு சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த ஒரு நன்மையும் விடப்பட்டவர்களாக அதை புறக்கணித்தவர்களாக ஆகிவிடக்கூடாது. அதில் பிரார்த்தனை இங்கே இருக்கின்றது. என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பிரார்த்தனையாக அமைக்க வேண்டும். வேண்டும் என்ற பிரார்த்தனையும் வேண்டாம் என்ற பிரார்த்தனையும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அவ்வளவு வேண்டும். எது எனக்கு தேவையில்லையோ வேண்டாம். வெறும் பகட்டுக்காக பெருமைக்காக நான் சேகரிக்கக்கூடிய ஒவ்வொரு உலகத்தினுடைய பொருளும் எனக்கு அவசியமில்லாதது. அவசியமில்லாததில் நீங்கள் வாழ விரும்புகின்றீர்களா? உங்களுக்கு ஒரு வீடு வேண்டும். ஒரு இடத்தில் பத்து வீடு எதுக்கு? வேறொரு இடத்திற்கு சென்றால் அங்கு தங்குவதற்கு ஒரு வீடு வேண்டும். ஏன் அங்கும் பத்து வீடுகள்? அவசியமில்லாததில் நீங்கள் வாழ முடியாது. உங்களுடைய சொந்த கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, எதில் அவசியம் என்ற ஒன்று நீக்கப்பட்டுவிட்டதோ அது பாழடைந்து கிடக்கும். உங்களுக்கு உதவாது, பிறருக்கும் உதவாது. பிறருக்கு நீங்கள் வாடகைக்கு விடுவீர்கள். அந்த வாடகையோ அவர்கள் தங்கள் சம்பாத்தியத்திற்காக வாய்க்கும் வயிறுக்குமாக சம்பாதிக்கக்கூடிய இந்த பணத்தை நீங்கள் குறிவைக்கின்றீர்கள். அவர்களுக்கு குடும்பம் இருக்கின்றது, சிறு குழந்தைகள் முதலாக இருக்கின்றார்கள், வருமானமோ குறைவு. அதிலிருந்து நீங்கள் பிடுங்கி வாடகையை சாப்பிடுகின்றீர்கள், பார்க்கின்றோம். இந்த பார்வை நாம் சம்பாதிக்கின்றோம் என்ற அடிப்படையை கொண்டிருக்கின்றது. என்னுடைய வீட்டில் உறவினர்களுக்கு நான் இடம் கொடுத்திருக்கின்றேன் என்ற அந்த எண்ணமும் இருக்கின்றது. அதன் காரணமாக நான் ஒரு தொகையை வாங்கி கொண்டால் எனக்கு என்ன என்ற எண்ணம் உங்களுடைய இதயங்களில் ஓடுகின்றது. காதுகளிலோ கண்களிலோ ஓடவில்லை, இதயங்கள் ஓடுகின்றது. இப்பொழுது இன்னொரு கேள்வி. அவர்கள் தாங்கள் வயிற்று பிழைப்புக்காக ஒரு இடம் தேடி அழைகின்றார்கள். தங்களுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு இடம் தேடி அழைகின்றார்கள். நீங்கள் பத்து வீடு வாங்கக்கூடிய அந்த பணம் உங்களிடம் இருப்பதன் காரணமாக நீங்கள் உபயோகப்படுத்த முடியாத உங்களுக்கு தேவையில்லாத வீடுகளை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அங்கு விலைவாசி உயர்கிறது. நீங்கள் வாங்காவிட்டால் நிச்சயமாக விலைவாசி குறைந்திருக்கும். அவர்கள் வாடகைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. தங்கள் சொந்த செலவிலேயே ஒரு வீட்டை கட்டிக்கொண்டிருந்திருப்பார்கள். ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் போதும். நாம் அநியாயமாக ஒரு சமுதாயத்தில் தர்மத்திற்கு விரோதமாக இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். வீடுகளை வாடகைக்கு விடுவதன் காரணமாக ஒரு வீடு போதும், இரண்டு வீடு போதும், வீடுகள் வேண்டும், அதில் நான் தங்க முடியாது, பிறரை வாடகைப்பேன், எனக்கு பணம் இருப்பதன் காரணமாக அவ்வளவையும் வளைத்து பிடித்துக் கொள்வேன், பிறகு அதில் வரக்கூடியவர்களை கைதிகளாக நடத்துவேன், பணத்தையும் வாங்கி கொண்டு அவர்களை கைதிகளை போன்று நடத்துவேன், தண்ணீர் செலவழிக்கக்கூடாது, கரண்ட் செலவழிக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, தரையில் பட்டு தரை பேந்துடும், ஒழுங்காக நடக்கணும், என்னென்ன கேடுகள் இருக்கின்றதோ அவ்வளவே கொண்டு அவர்களை கைதிகளாக நடத்துகின்றீர்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் தொகையும் பெற்றுக்கொள்கின்றீர்கள். நிச்சயமாக இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு அவசியம் இல்லாத வீடுகளை விற்றுவிடுங்கள். நான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய பணம் உங்களை வாழ வைக்கவில்லை. ஒவ்வொன்றும் இருதயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது, சத்தியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் உண்மை இருக்கிறதா இல்லையா? பத்து வீடுகள் நீங்கள் வாழ முடியுமா? உங்களுக்கு தேவையில்லாதது தானே பிறகு கொடுக்கின்றீர்கள். எதற்காக வாங்க வேண்டும்? விலைவாசிகள் குறைத்து வைத்தால் ஒவ்வொருவரும் தனித்தனி வீடுகள் வாங்கிக் கொள்வார்கள் இல்லையா? அவர்களுக்கு ஏன் வாடகை என்ற பெயரை கொடுத்து பிறகு அவர்கள் வயிற்றுக்கு பிழைப்புக்காக வந்தவர்களில் அவருடைய குடும்பம் சிறு குழந்தைகள் உட்பட வாய்க்கும் வயிற்றுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து பிடுங்குகின்றேன் பணத்தை. யாரை பட்டினி போடுறீங்க? உங்களுக்கும் சிறு குழந்தைகள் இருக்கின்றன, பலகீனமான சிறு குழந்தைகள் இருக்கின்றன, அவர்களுக்கு நீங்கள் ஊட்டுவீர்கள். ஆனால் அந்த வாடகைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மனிதருடைய சம்பாத்தியத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளைகளை, சிறு குழந்தைகளை பட்டினி போடுகின்றனர். அவர்களுக்கு உரிய உணவை கூட கொடுப்பதற்கு வக்கில்லாமல் அவர்கள் உங்களுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு இறுதியில் மாதம் சம்பளம் முடியும் பொழுது கையில் காசு இல்லாமல் கடன் வாங்குவார்கள். அவர்களை இன்னும் இழிவான நிலைக்குள்ளாக்குகின்றீர்கள், கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக்குகின்றீர்கள். இவையெல்லாம் இருதயத்தில் இறைவன் நமக்காக எச்சரிக்கையாக நீங்கள் எவ்விதம் சமுதாயத்தில் வாழ வேண்டும், உங்களுடைய தேவைகளுக்கு அவன் நிச்சயமாக அளிப்பான், நீங்கள் உங்களுடைய தேவைகளை விசாலமாக்கி கொண்டு எல்லாமே ஜடப்பொருள்களாக இருக்கின்றன. உங்களுடைய பணம், உங்களுடைய வீடு, உங்களுடைய வாசல், உங்களுடைய பங்களா, உங்களுடைய கார், அப்பறம் ஜடப்பொருள்கள், இவற்றில் நீங்கள் பெருமை பாராட்டுகின்றீர்கள். இன்னும் உங்களிடம் குடியேறி வந்தவர்களை நீங்கள் இழிவாகவும் நடத்துகின்றீர்கள். அவர்களை துரத்திவிட்டு அடுத்த ஒரு வாடிக்கையாளரை, வாடகைக்கு வருபவரை இன்னும் அதிகமாக பணத்தை கொண்டு எப்படி இவர்களை துரத்திவிட்டு அவர்களை அனுமதிப்பது என்ற எண்ணத்தில் இருக்கின்றீர்கள். பணம் என்ற ஒரு குறியில் வரும்பொழுது உங்களுடைய மனிதாபிமானம், மனிதத்தன்மை, இறை உணர்வு அவ்வளவையும் நீங்கள் இழக்கின்றீர்கள். எங்கு இருதயம் மூடப்பட்டதாக ஆகிக்கொண்டிருக்கின்றது. யாரெல்லாம் வாடகைக்கு விட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் கவனிக்க வேண்டும். அந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றதோ அதே அளவு நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமாக உங்களுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட இருக்கின்றீர்கள். காலம் நிச்சயமாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் பணத்தை நம்பி வாடுகின்றீர்கள். இறைவன் கூறுகின்றான், நிச்சயமாக நீங்கள் என்னை நம்பி வாடுங்கள், நான் உங்களுக்கு உணவளிப்பவன். தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டும் கூட எனக்கு இறைவன் தேவையில்லை, பணம்தான் முக்கியம் என்று அடிப்படைக்கு வரும்பொழுது என் இருதயம் உணர்வு இழக்கின்றது. என் இருதயத்தில் பார்க்கக்கூடிய பார்வையினுடைய சத்தியம் விளங்காது. கேட்கக்கூடிய கேள்வியினுடைய தீர்மானம் அங்கு உங்களுக்காக நன்மையான பாதையை தீர்மானிக்காது, நிர்மாணிக்காது. உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக நெஞ்சம் இதயம் படைக்கப்பட்டிருப்பதை கொண்டு உங்களுக்கு மாபெரும் அத்தாட்சி அந்த நெஞ்சத்தில் அமைந்திருக்கின்றது. இறைவனுடைய உதவி இன்றி நீங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம் என்று எண்ணுகின்றீர்களே, நிச்சயமாக இதயம் உங்களுக்கு பதில் பேசவில்லை, மறுத்து போய்விட்டது. நாம் புறையோடி போய்விட்டோம், வரம்பு மீறிவிட்டோம். இறைவனுடைய பார்வையில் நாம் அக்கிரமக்காரர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை அந்த இதயம் நமக்கு நன்மையான பாதையை அறிவிக்காமல் தீய பாதையை, இதுதான் சரி, இதுதான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டு தெளிவாக தெரிந்திருந்தும் அக்கிரமங்களிலும் அநியாயங்களிலும் ஆகி நம்முடைய இருதயங்கள் கடினமாக ஆகி ஈவு இரக்கமின்றி ஆகும் பொழுது அந்த இருதயம் செத்துவிட்டது. இனி பார்ப்பதையெல்லாம் நான் நம்புவேன், பார்ப்பதுதான் வாழ்க்கை என்று நான் அமைப்பேன். ஆக எனக்காக ஒரு தீமை வந்த பிறகுதான் நான் தீமையில் இருக்கின்றேன் என்று தெரியும். எனக்காக ஒரு பெரும் நோயும் கஷ்டமும் வேதனையும் வந்த பிறகுதான் அப்படியா எனக்கு வந்துவிட்டது என்று நான் அப்படித்தான் பார்ப்பேன். ஆனால் யாருடைய இருதயங்கள் தீர்க்கமான சிந்தனையுடன் தெளிவான பார்வையுடன் இருக்கின்றதோ அவர்கள் இந்த நிலை வருவதற்கு முன்பாகவே அறிவார்கள். நாளைய வாழ்க்கையை அறிவிப்பது உங்களுடைய இருதயமாக இருக்கின்றது. இறைவனுடைய அனுமதியை கொண்டு, இறைவனுடைய பேராற்றலை கொண்டு இது நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக உங்களுக்காக இறைவன் அமைக்கின்றான். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கொண்டு வாழ்பவர்கள். உங்களுடைய பார்வையையோ அதன் காரணமாக நம்ம மனதில் நம்முடைய அறிவாக நம்முடைய மூளையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பாதையை கொண்டோ நீங்கள் வாழ்வது நிகழ்ந்த பிறகு நீங்கள் பார்க்கக்கூடிய வாழ்க்கை. இதயத்திலிருந்து வாழ்வது நிகழ்வதற்கு முன்பாகவே நாம் அறிவிக்கப்பட்டு கவனத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை, பயபக்தியோடு வாழக்கூடிய வாழ்க்கை. இறைவன் உங்களுடைய உள்ளத்தின் மீது சாட்சியமாக இருக்கின்றான். அங்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், அவர்கள் அதை கவனிக்கின்றார்களா, செய்வியிருக்கிறார்களா இல்லையா என்பதை. உங்களுடைய ஐந்து புலன்களும் பார்வை, கேள்வி, நுகர்தல், ருசித்தல், தொடுதல், இந்த ஐந்துமே மிருகங்களுக்குரிய ஒரு வாழ்க்கை. அவ்வளவும் இருதயத்தில் சங்கமிக்கும் பொழுது இறைவன் அதிலிருந்து ஒரு அழகான செய்தி உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த இதயம் இயங்க ஆரம்பிக்கின்றது. அவர்களுக்கு தெளிவான விஷயங்களை, மறைவான விஷயங்களை அவர்களுக்கு உறுதியாக, இதுதான் சத்தியம் என்பதை உணர்த்தக்கூடியதாக அமைகிறது. வெறும் குருட்டு பார்வையை கொண்டு நாம் வாழ்கின்றோம் என்பதை எப்படி அறிவதென்றால், பார்க்கும்போதெல்லாம் அழகாக இருக்கின்றது, கேட்பதெல்லாம் ருசியாக இருக்கின்றது. உதாரணம் இசை, மியூசிக் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது. இங்கு கேள்விகள் வருகின்றன. இந்த இசையின் காரணமாக, இந்த மியூசிக்கின் காரணமாக உங்களுக்கு போதை என்ற ஒன்று உருவாகி கொண்டிருப்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? எல்லாவற்றையும் மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படவில்லையா? நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடியான வாழ்க்கையில் மறந்து விட்டுக்கலாமா? உங்களுடைய வாழ்க்கைக்கான விடுதலையும் வழிகளையும் விசாலமான பாதைகளையும் அதிலிருந்து நீங்கள் எவ்வாறு உங்களை கரையேற்றுவது என்ற அந்த ஒரு சோதனை காலத்தையும் நீங்கள் அறியவில்லையா? இந்த மியூசிக் கேட்டால் உங்களுடைய நோய் போயிடுமா? இந்த மியூசிக் கேட்டால் உங்களுடைய வறுமை போயிடுமா? இந்த மியூசிக் கேட்டால் உங்களுடைய நெருக்கடி போயிடுமா? எங்கு வேலை செய்தால் தவிர நாளைய வாழ்க்கையை பற்றிய உத்தரவாதம் உங்களிடம் என்ன இருக்கின்றது? இந்த இசையும் கச்சேரிகளும் நாட்டியங்களும் நடனங்களும் எங்கு அந்த இருதயம் இயக்கத்தை மூடிவிடுமா? மூடிவிடாதோ? எனக்கு பொழுதுபோக்கு வேண்டும், அதற்காக எனக்கு மியூசிக் வேண்டும், எனக்கு வேடிக்கை வேண்டும், நடனம் வேண்டும், இந்த இரண்டும் சேர்ந்து எனக்கு கேளிக்கை வேண்டும். இங்கு வேடிக்கையும் கேளிக்கையும் வீணானவையும் இங்கு எனக்கு நிகழ வேண்டும் என்று நான் பிரியப்படுகின்றேன். பிறகு எப்படி அங்கு இறைவனுடைய ஆற்றல் வேலை செய்யும் நாளைய வாழ்க்கையை பற்றி? இருதயம் இல்லாமல் நாளைய வாழ்க்கை இல்லை. நாளைய வாழ்க்கை இருதயம் இல்லாமல் நிகழும் பொழுதுதான் திடுக்குறாக எனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்று தெரிகின்றது. அங்கு நான் நிலை குறைந்து போகின்றேன், என்ன செய்வது என்று தெரியாமல். பயமும் கவலையும் ஒரு சேர பிடித்து கொண்டன, துக்கம் தொண்டை அடைக்கின்றது. இப்போ நீங்கள் மியூசிக் கேளுங்க முடியுமா? ஆஃப் பண்ணிட்டான் இருக்கிற நிலைமை என்ன உனக்கு? என்ன இது ஒரு கேடான்னு கேட்பானா? கேட்க மாட்டேனா? அந்த சூழ்நிலையை வந்த பிறகு இது நடக்கிறது. இது நிகழ்வதற்கு முன்பாக பல காலங்கள் முன்பாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்கு நீங்கள் செவிசாய்க்கவில்லை. அதன் காரணமாக நிகழ வேண்டியது நெருங்கிவிட்டது, நிகழ வேண்டியது நிகழ்ந்து விட்டது. இப்போ மியூசிக் ஆஃப் பண்ணி கூத்துக்கள் ஆஃப் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நேரம். இறைவன் உங்கள் மீது மாபெரும் கருணையாளன் என்பதை நீங்கள் அறிய வேண்டிய உங்களுக்கு மாபெரும் அரசாங்கம் நிகழக்கூடிய நாளைய வாழ்க்கையை பற்றி அரசாங்கம் நிகழக்கூடிய அந்த நெஞ்சத்தை அமைத்திருக்கின்றான். பார்வைகளின் மீது சத்தியமாக நெஞ்சம் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை குருட்டு பார்வை. கண்ணிருந்தும் குருடர்கள் என்பதற்கான அடிப்படை. இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம். காதிருந்தும் செவிடர்கள் என்று எங்கு ஒவ்வொரு விஷயமும் சங்கமிக்காத வரையில் அங்கிருந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் மிக்க ஆற்றல் மிக்க ஒரு எச்சரிக்கையோ நல்லபேசமோ இதை கொண்டு பார்வையும் கேள்வியும் கொண்டு எங்கு புலப்படாத வரையில் நான் வெற்று பார்வை பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒரு ஜடமாக உயிரோட்டம் இல்லை என்பதை அறிய வேண்டும். உயிரோட்டமுள்ள அந்த இதயத்தில் நீங்கள் வாழும் பொழுது நாளைய வாழ்க்கை பற்றிய கவலை நீக்கப்பட்டிருக்கும். எப்பொழுதுமே பொழுதுபோக்கு என்பது மனிதனுக்கு ஆகாத ஒன்று, ஷைத்தான்தனம், கெட்ட சக்திகளோடு நான் இணைந்திருக்கக்கூடிய நேரம். உடலுக்கு எதுவும் இல்லை, மனதுக்கு சுகமாக இருக்கின்றது. இப்போ என்ன செய்யறது தெரியல, போர் அடிக்குது. இந்த நேரம்தான் உங்களுடைய இறைவன் உங்களுடைய நன்றி உணர்வை எதிர்பார்க்கின்றான். கொடுத்தது யார்? எவ்வளவோ சமயங்களில் மனம் சஞ்சலத்துக்குள்ளாகி பெரும் துன்பத்திற்குள்ளாகி துயரங்களுக்கும் உள்ளாகி எவ்வளவோ கஷ்டப்பட்ட சூழ்நிலைகளும் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீக்கி இப்பொழுது அமைதியாக இருக்கிறது. எங்கிருந்து எப்படி கிடைத்தது? கொஞ்சம் தாமதித்தால் நம்மை அறியாமலேயே கவலையும் படிக்கின்றது, பின்னர் தானே மாறுகின்றது. மாறி மாறி வரக்கூடிய உள்ளத்தின் சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி அறிவிப்பதாக இருக்கின்றது. உள்ளம் சுகமாக இருக்கும் பொழுது சுகமான சூழ்நிலை உங்களுக்காக நிச்சயமாக காத்திருக்கின்றது. நன்றி செலுத்துவீர்களாக. மனம் துன்பத்திற்குள்ளாகும் பொழுது நிச்சயமாக இந்த சூழ்நிலை நெருங்கிவிட்டது. உள்ளட்சம் கொள்வீர்களாக, பயபக்தியோடு நீங்கள் வாடுங்கள். இந்த பயபக்தியும் நன்றியுணர்வும் நல்லுபேசங்களை ஏற்றுக்கொள்வதும் உங்களுடைய இருதயத்திலிருந்து ஆரம்பமாகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எதனை நான் அதிகமாக என்னுடைய உள்ளத்தில் கொண்டிருக்கின்றேனோ அது நிகழ வேண்டிய நிகழ்வாகும். அத்தியாயம் 57 வசனம் 22. பூமியிலோ உங்களிலோ நிகழும் நிகழ்ச்சிகள் யாவும், இந்த பூமியில் நீங்கள் வாழ்கின்றீர்கள், உங்களுக்கு மழை வேண்டும், உங்களுக்கு நீர் வேண்டும், நீரூற்றுக்கள் வேண்டும் இருக்கிறது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அடர்த்தியான நிழல்களில் வாழ வேண்டும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. ஆனால் இதனை கவனிக்கவில்லை. அடர்த்தியான இடங்கள் நன்றாக இருக்கின்றது, கவனிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது வேண்டும் என்று தோன்றுகிறது. சதா சர்வ நேரமும் நீரொட்டுக்கள் பொங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கனிகள் ஒவ்வொன்றுமே இனிக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மரத்திலும் பூக்களோ கனிகளோ இல்லாத ஒரு மரம், ஜடமான மரம், நிராகரிப்பவர்களுக்காக வேதனைக்காக கொடுக்கப்பட்ட மரம். அதில் நிழலும் இல்லை, குளிர்ச்சியும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அதில் கனிகளும் இல்லை, பூக்களும் இல்லை, விஷ ஜந்துக்கள், கொசுக்களும், பூச்சிக்களும், மட்டைகளும் இருக்கக்கூடிய மரங்கள் தான் சுற்றி இருக்கின்றன. இவற்றை பார்க்கும் பொழுது இது மரம் இல்லை, மரம்தான், மரமாக நிற்கின்றது. ஏன் மரம் போல நிற்கிறது சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நிற்கிறது. இதுக்கான உயிரோட்டம் இல்லாமல் இருக்கின்றது. இது ஏன் இவ்விதமாக? இதில் ஏன் பூக்கள் இல்லை, காய்கள் இல்லை, அதில் ஏன் கனிகள் இல்லை, ஏன் கீழே அதற்கு கீழே எனக்கு குளிர்ச்சி இல்லாமல் இருக்கின்றது, எப்படி இது மழைநீரை கிரகிக்காமல் இருக்கின்றது, என்ன கேடு எனக்கு என்று கேட்க வேண்டும். இங்கு எனக்காக படைக்கப்பட்டது மரங்கள், நீங்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். நெருப்பு முதற்கொண்டு, சமையலுக்கு முதற்கொண்டு, உங்களுக்கு குளிர் காய்வதற்கு முதற்கொண்டு நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அது உங்களுக்காக நிற்கிறது, உங்களுடைய அடிமையாக. ஆனால் எனக்கு அது அடிமைப்பட்டு காய்களையும் கனிகளையும் கொடுக்கவில்லை. அப்படியானால் வேண்டும் என்று நீங்கள் இங்கு விரும்புங்கள். உங்களுக்காக உங்களுடைய இறைவன் அமைக்கின்றான். பார்வையில் தெரியக்கூடிய கேடுகளை நீங்கள் ஏன் கவனிக்கவில்லை? மரம் நடுகின்றேன் என்று லட்சக்கணக்கான மரங்களை நடுகின்றார்கள், கோடிக்கணக்கான மரங்களை நட்டுவிட்டதாக அவர்கள் தங்களுக்கு புகழாரம் சுற்றி கொள்கின்றார்கள். இந்த ஒரு மரத்திலாவது பழ வகை மரங்கள் நட்டிருக்கின்றார்களா? வெறும் செத்த பிணங்கள் போன்ற உள்ள மரங்களை, நெட்ட நெடுமரமாக வளரக்கூடிய மரங்களை வைத்திருக்கின்றார்கள். குளிர்ச்சியும் இல்லை, மழையையும் அது இருக்காது, உங்களுக்கு உணவுக்கும் ஆகாது. வெறும் பார்வைக்குரிய ஒரு ஜடப்பொருளாக அது நிற்கின்றது. ஏன் கனி வகை மரங்களை அவர்கள் நடவில்லை? கனி வகைகள் உள்ள மரங்களை நட்டால் தவிர பூமியில் குளிர்ச்சி இருக்காது, பூமியில் நீரோட்டம் ஏற்படக்கூடிய அந்த விளைச்சல் இருக்காது. இறைவன் உங்களிடம் கேட்கின்றான், ஓடும் நீர் பூமிக்குள் உறிஞ்சப்பட்டுவிட்டால் பின்னர் ஊற்றாக பெருக்கெடுக்கெடுக்கு நீரை கொண்டு வருபவன் யார் என்று? ஏன் எனக்கு இந்த தண்ணி வற்றி போனதுக்கப்புறமா இது ஏன் நீருற்றாக பெருகி வரக்கூடாது என்ற எண்ணம் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய இருதயம் மரத்து போய்விட்டது. எனக்கு மோட்டார் இருக்கிறது, நான் கீழே போயிட்டு மேலே தண்ணி இறைச்சிப்பேன். ஜடமாக இருக்கக்கூடிய அந்த நீர், குளிர்ச்சி இல்லாத, சொந்தமாக அசையக்கூட தகுதி இல்லாத, செத்துப்போன அந்த நீர், அதில் ஒரு சிறு உயிரோட்டமுள்ள ஒரு பாக்டீரியா கூட இருக்காது. அந்த நீர் உங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய நீராக இருக்க முடியுமா? அந்த நீர் பூமியில் விளைய வேண்டுமா, அல்லது வானத்திலிருந்து பூமிக்குள் நீரை விடப் போகின்றீர்களா? மழைநீரை, மழைநீர் சேகரிப்பு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே, அந்த மழைநீரை நீங்கள் சேகரிக்க முடியாது என்று எண்ணிக்கொள்கின்றான். பூமியில் உள்ள நீர் பூமியில் விளைய வேண்டும். உங்களுக்கு பயிர்கள் எப்படி விளைகின்றதோ, மரங்கள் எப்படி விளைகின்றதோ, வானத்திலிருந்து நடவில்லை மரங்களை, வானத்திலிருந்து பயிர்கள் விளைக்கவில்லை, பூமியில் உள்ள வளத்தை கொண்டு அந்த பயிர் விளைகின்றது, வானத்திலிருந்து நீரை கொண்டு. அப்படியானால் பூமியில் இருக்கக்கூடிய அந்த நீர் பூமியிலிருந்து விளைய வேண்டுமே தவிர வானத்திலிருந்து இறங்குவதில்லை. இப்பொழுது உங்களுடைய இருதயம் கூற வேண்டும், மழை நீர் சேகரிப்பு என்பது ஒரு வேடிக்கை விளையாட்டை தவிர அதில் உண்மை இல்லை, சேகரிக்க முடியாது. ஆனால் பூமியில் உள்ள தண்ணீர் பூமியில் விளைய வேண்டும், உங்கள் கால்களுக்கடியில் குளிர்ச்சி வேண்டும், அது நீரோட்டமாக அமைய வேண்டும், தட்டினால் ஊற்று பெருக்கெடுக்க வேண்டும். இதை நீங்கள் விரும்புவீர்களா, விரும்ப மாட்டீர்களா, அல்லது நடக்காது என்று கூறுகின்றீர்களா? நீரோட்டுகளை பார்த்ததில்லையா? பூமியிலிருந்து பெருக்கெடுக்கூடிய நீரோட்டங்களை பார்த்ததில்லையா? அப்படி என்றால் இங்கு ஏன் இல்லை என்ற கேள்வி இறைவன் நான் கேட்கும் பொழுது அந்த இருதயத்தில் நீங்கள் ஏன் கவனிக்கவில்லை? செத்து கிடக்கூடிய பூமி உயிரோட்டம் பெற வேண்டும், பூமியில் தண்ணீர் விளைய வேண்டுமா, வானத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீரை பூமிக்கு சொருக வேண்டுமா, எது சரி? அப்படியானால் கற்பாறைகளிலிருந்து மரங்கள் உருவாகின்றதே தண்ணீரை எடுத்துக்கொண்டு, அவ்வளவு 100 மீட்டர் 200 மீட்டர் என்று மரம் வளர்கின்றதே உயர்ந்த பூமியில் இருக்கக்கூடிய தோட்டங்களில், எப்படி இது சாத்தியம்? கல்லுக்குள் நீரை அமைத்தது யார்? விளைகிறது நீர் விளைய வேண்டும், பூமிக்குரிய நீர் பூமியில் விளைய வேண்டும், வானத்திலிருந்து இருக்கக்கூடிய நீர் பூமிக்கு குளிர்ச்சியாக மேற்புறமாகவும் அமைய வேண்டும், பூமிக்கு அடியிலும் குளிர்ச்சி மேலையும் குளிர்ச்சி. இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெதும்புதல் இல்லாத வாழ்க்கையை, வெப்பம் தீண்டாத வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய அடிப்படை அடையாளம். பூமியில் எண்ணெய் விளையுது இல்லையா? வானத்தில் எண்ணெய் கொண்டு வந்த பூமிக்கு விட்டீங்க. எண்ணெய் விளையும் பொழுது நீர் விளைய வேண்டும்னு ஏன் தெரிய மாட்டேங்குது? பெட்ரோல் விளையுது, மீத்தேன் விளையுது, நீர் மட்டும் மேலே கொண்டு வரணும் கிடையாது. நிச்சயமாக நாம் மனதால் புறையோடி போய்விட்டோம், செத்த பிணமாக ஆகிவிட்டோம் மனிதர்களுடைய அறிவை நம்பியதன் காரணமாக. இருதயம் அது மட்டுமே தான் புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த சத்தியம் இல்லாமல் நமக்கு வாழ்க்கை கிடையாது. நாளைய வாழ்க்கையை பற்றி அறிவிக்கக்கூடிய மாபெரும் புத்தகம் உங்களுடைய இருதயம். உங்களுடைய செயல்பாடுகளை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு பார்வையிலும் எங்கிருந்து விளக்கம் பெற வேண்டும், வேண்டும் வேண்டாம் என்று. என்னுடைய துன்பங்களுக்கான காரணம் இங்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் செய்த ஒவ்வொரு செயலும் அதனுடைய பலன்களை நிச்சயமாக நாம் அனுபவிக்க வேண்டும், அனுபவித்தே ஆக வேண்டும். இது உண்மைதானே? முற்பகல் என்ன செய்தீங்களோ அதனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் கண்டிப்பாக அறுவடை செய்து தீர வேண்டும். நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும். இதுதானே நான் நம்பிக்கை கொள்வது. நான் நல்லது செஞ்சுருக்கிறேன், கண்டிப்பாக என் குடும்பத்திற்கு நாளைக்கு நான் போயிட்டே கூட நல்லது விளையும் நம்புகிறேன். நான் இவ்வளோ தீமை செய்கின்றேனே, என்ன எனக்கு கதி ஏற்படுமோ என்ற அச்சமும் இருக்கின்றது. பெரும்பாலான மக்களுக்கு இன்று செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு நான் அனுபவிக்க நேரிடும் என்ற அந்த அச்சம் இல்லை. உள்ளத்தை நாம் கவனிக்காத வரையில் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரும் கேடுகள், கேடுகளுக்கு மேல் கேடுகள், ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்டதாக, என்னுடைய உள்ளத்தில் இருள் படர்ந்ததாக, முகத்தை இருள் கவிக்கொண்டதாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட வேண்டாம். உள்ளத்தின் பக்கம் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். அதில் சத்தியம் எதுவோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறந்துவிட்டது என்று எண்ணும் பொழுது உள்ளம் கதறுகின்றது, அது பிடிக்காதா என்று. எனக்கு உங்களை பிடிக்கவில்லை, இவன் ஏன் வாழ்கின்றான், சாகக்கூடாதா என்று. இந்த இரண்டுமே நியாயமானதா அல்லது நியாயத்திற்கு புறமானதா? வாட வேண்டும் என்று நான் நினைப்பது நியாயமானதுதான், விரும்புவது நியாயமானதுதான். ஒருவனை கருவறுக்க வேண்டும், ஒருவனை பழிவாங்க வேண்டும், ஒருவனை கொலை செய்ய வேண்டும், ஒருவனை பற்றி எண்ணம் எனக்கு இருக்கவே கூடாது, அவனை பற்றிய ஒரு இரக்கமும் இருக்கக்கூடாது என்று எண்ணும்பொழுது பொய்பேசிக்கொண்டு நயவஞ்சகத்தோடும் துரோகத்தோடும் விரோதத்தோடும் பகைமையோடும் காழ்ப்புணர்ச்சியோடும் வாழ்வது என்னுடைய வாழ்க்கைக்கு உகந்தது என்று நாம் ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொய்யையே பேசிக்கொண்டு இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நாம் மீறுகின்றோம். பொய் பேசக்கூடாது, நயவஞ்சகமும் துரோகமும் கூடாது என்று இறைவன் இங்கு பேசிக்கொண்டிருக்க, அதையும் மீறி மனசாட்சிக்கு விரோதமாக இங்கு உள்ளம் குறுகுறுத்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் படக்கப்படுகின்றோம். கெட்ட வாழ்க்கை தான் எனக்கு வாழ்க்கைக்கான வழி என்று. மற்ற மனிதர்களையெல்லாம் பார்த்து நான் வாழ்வது என்பது எனக்கு வாழ்க்கை இல்லை. அவர்கள் மீதெல்லாம் இறக்கப்பட்டால் என்னுடைய வாழ்க்கை நடக்காது, நான் வாழ வேண்டும். ஆனால் நீங்கள் வாழ்வதற்கு பிற மனிதர்கள் தேவைப்படுகின்றது, அவர்களுடைய உடைமைகளை பறிப்பதற்கு. பறித்த பிறகு நான் மட்டும் வாழ வேண்டும், அவர்கள் வாழக்கூடாது. ஒவ்வொருவரையும் நாம் குறை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் மட்டும் வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது சமுதாயத்தில் இருக்கிற அவ்வளவு மக்களையும் குறை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். இது உள்ளம் நமக்கு அறிவிக்க வேண்டும் சிந்தனையுடையவர்களுக்கு. இனி எனக்கு ஒரு கேடு வரக்கூடாது என்று நினைக்கின்றமே, எவ்விதத்தில் இது நியாயம்? அந்த கேடான நாட்களில் நாம் நுழையும் பொழுது இது வேண்டாம் என்று கதறுவோமே, அந்த நாளில் இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான், இந்த நாளில் ஒரு வேதனை அடைக்காதீர்கள், இன்னும் பல அழிவுகளை நீங்கள் அடையுங்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு துர்ச்சகனம் நமக்கு வரக்கூடாது. என்னுடைய நோய்கள் ஒவ்வொன்றுமே உருவாகும் பொழுது அது போக வேண்டும் போக வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் இறைவன் கூறுகின்றான், உங்களுடைய இருதயத்தில் இருவிதமான எண்ணங்கள் இருக்கின்றன, சுகமாக வேண்டும் என்று. இன்னும் யாருக்கு இருதயங்கள் மூடப்பட்டு விட்டனவோ அவர்கள் எனக்கு இதுதான் முடிவு, இதுதான் கதி, சுகமாகாது என்று நினைப்பார்கள். இந்த நேரத்திலும் இறைவன் கவனிக்கின்றான், உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை. அந்த நேரத்திலும் நீங்கள் இறைவனுடைய வாக்கை எடுத்துக்கொள்கிறானால், இதயத்தில் நீங்கள் வாழப் பழகிறீர்களானால், மூளையில் வாழாமல் கண்கள் காதுகள் பார்ப்பதெல்லாம் மூளைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அறிவுதான் என்று மிருகத்தினுடைய அறிவை, ஐந்து அறிவை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழாமல், இப்பொழுதும் இதயத்தின் பக்கம் இறைவன் கூறிக்கொண்டிருக்கூடிய ஒரு அழகான வார்த்தை, உங்களுடைய கேடுகள் நீங்கட்டும் என்று ஏற்றுக்கொண்ட நாம் இன்று இருதயத்தின் பக்கம் திரும்பி அங்கு இருக்கக்கூடிய சத்தியத்தை நாளைய வாழ்க்கை சம்பந்தமாக இன்று அறிவிக்கக்கூடிய மாபெரும் இறை ஆற்றல் மிக்க ஆசீர்வாதத்தை நாம் ஏற்று வாழ வேண்டியதாக இருக்கின்றோம். நெஞ்சத்தை இதயத்தை சாதாரணமாக எண்ண வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமான புத்தகம் அது. நான் நிறைய தவறுகள் செய்துவிட்டேன், இறைவன் கூறுகின்றான், கவலை வேண்டாம். எப்பொழுது இதயத்தின் பக்கம் திரும்பி விட்டீர்களோ அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எப்பொழுது நீங்கள் செவிசாய்க்கின்றீர்களோ நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் நூற்றுக்கு நூறு என்பதை அறிய வேண்டும். இருதயங்கள் மூடப்படவில்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அழகானதாகவே எதிர்பார்க்கின்றீர்கள், தவறில்லை, அழகானதாக வேண்டும் என்று அறிவிப்பவன் இறைவன் தான். அசிங்கங்கள் தூய்மையாகட்டும் என்று அறிவிப்பவன் இறைவன் தான். உங்களுடைய கேடுகள் நன்மையாக மாறட்டும் என்று அறிவிப்பவன் உங்களுடைய இறைவன் தான். உங்களுடைய நோய்கள் சுகங்களாக விளையட்டும் என்று அறிவிப்பவன் இறைவன் தான். உங்களுடைய சுகவீனங்கள் உங்களுடைய ஆற்றல்களாக மலரட்டும் என்பதை அறிவிப்பவன் இறைவன் தான். செவிதாழ்த்துங்கள், கேளுங்கள். காதுகளில் ஊர் உலக மக்களின் இறைச்சல்களை அறிவு என்று எண்ணிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம். இப்பொழுதும் நான் பேசிக்கொண்டிருப்பது உங்களுடைய இருதயத்திற்குத்தான், காதுகளுக்கோ மூளைக்கோ இல்லை. மூளைக்கு விரோதமானதை பேசிக்கொண்டிருக்கின்றேன், உங்களுக்கு சாதகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை பேசிக்கொண்டிருக்கின்றேன். கெட்ட மூளையில் இருக்கக்கூடிய அறிவை நான் பேசவில்லை, உங்களுடைய படிப்பறிவை பேசவில்லை. மேலேந்து தண்ணியை கொண்டு வந்து பூமிக்குள்ள சொருகு, இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் நான் மழை நீர் சேகரிக்கின்றேன். எப்படி வெள்ளம் ஏற்படும் பொழுது அது இறுதியாக காய்ந்து போகிறதோ, மேலேந்து வர தண்ணி வெள்ளக்காடாக இருக்கும், அது கடலை நோக்கி செல்கின்றது, போகிற போக்கில் காய்ந்து போகும், அவ்வளவுதான். இதேதான் இந்த மழை நீர் பூமிக்குள் போகும் பொழுது, இது பூமிக்கு சொந்தமான நீர் அல்ல, அதுவும் நீரோட்டமாக ஓடிக்கொண்டிருக்கும், கடலில் போய் கிடக்கும். நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னு சொன்னால் உப்பு நீர் இருக்குது, அது கொஞ்சம் 10 அடி தள்ளி தண்ணி இருக்குது, அங்கே தோண்டும் போது மேலாப்பில் தண்ணி வரும், அந்த தண்ணி இனிக்கும். உப்பு தண்ணி இங்கே வரல, பூமியில் உள்ள தண்ணி கடல் நோக்கி போயிட்டு, அதன் காரணமாக அந்த தண்ணி இனிக்க ஆரம்பிச்சு, அவ்வளோ க்ளோஸ் இருந்தாலும். ஆக மேலேருந்து வரக்கூடிய தண்ணி அது பூமிக்கு சொந்தமானதல்ல, கடலுக்கு சொந்தமானது, உங்களுடைய நீர்நிலைகளுக்கு சொந்தமானது, உங்களுடைய மணல் பரப்புகள் உங்களுடைய தரைமாற்றமாக இருக்கக்கூடிய அந்த தரையில் உங்களுக்கான தேக்கங்களாக இருக்குமே தவிர, பூமிக்குள் அது செலுத்தி அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் கலக்கு செய்தால் நிச்சயமாக முடியாது, அது உங்களை விட்டும் விலகி ஓடி கடலில் கலந்துவிடும், ஆற்றில் கலந்துவிடும், அவ்வளோதான். ஆனால் பூமியில் தண்ணீர் விளைய வேண்டும் விரும்புங்கள், இப்பொழுதுதான் உங்களுடைய பூமியில் உயிரோட்டம் உருவாக ஆரம்பிக்கின்றது. அந்த பூமிக்குரிய தண்ணீர் பூமிக்கு, வானத்திலிருந்து தண்ணீர் கடலுக்கு, உங்களுக்கு இடைப்பட்ட நேரத்தில் உணவாகவும் குடிப்பதற்காகவும் அது ஆகின்றது. எண்ணெய் பூமியில் விளைகின்றது, வானத்திலிருந்து எண்ணெய் கொண்டு வந்து பூமிக்குள்ள சிறகுல, அப்படி இருக்கும் பொழுது நீர் மட்டும் ஏன் விளையவில்லை? நான் அதை நம்பவில்லை. மழை இல்லை, பூமியில் தண்ணி இல்லை, நிச்சயமாக மழைக்கும் பூமியிற்கும் சம்பந்தம் இல்லை. இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள், என் இறைவனே நான் இதயத்தின் பக்கம் திரும்பிவிட்டேன், என் இதயத்தின் மீது ஆட்சி புரிபவன் நீ, உன்னுடைய வாக்கு சத்தியமானது, இறந்து கிடக்கும் பூமிக்கு உயிர் வேண்டும், நீரோட்டம் வேண்டும். நான் 10 நாளைக்கு தண்ணியை குடிக்காமல் இருந்தால் என் உடம்பெல்லாம் வற்றி போயிடும், தண்ணீர் குடிக்க வேண்டும். இன்னும் என்னுடைய ஜீரண சக்தி அதிகமாக வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் அது பேதியாக ஆரம்பிக்கும் உடலில் ஒட்டம். அப்படியென்றால் என்னுடைய உடலுக்கு அதனை நிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய உறுதி வேண்டும். வெளியிலிருந்து நான் என்னுடைய நீராகாரத்தையும் உணவாதாரத்தையும் காற்றையும் சுவாசித்தாலும் உள்ளுக்குள் அது இறங்கி பின்னர் அந்த உடலானது கிரகிக்கிற சக்தியை பெற்றிருக்க வேண்டும். அதனுடைய உயிரோட்டத்திலிருந்து எனக்கு தேவையானதை, அதுவரையில் எனக்கு வாழ்க்கை இல்லை. இப்பொழுது நான் நம்பிக்கை கொள்கின்றேன், என் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே என் அறிவுக்கு எட்டாதது. என்னுடைய வெளிப்புற பார்வையும் வெளிப்புற காதுகளும் நுகர்தலும் தொடுதலும் ருசித்தலும் ஆகியவை யாவுமே பொருள் அடிப்படையில் நான் பார்த்தால் தவிர எனக்கு விளங்காது. ஆனால் உள்ளத்தில் இருக்கும் பொழுது பொருள் அடிப்படையில் இல்லாத உங்களுடைய நாளைய வாழ்க்கையை பற்றிய அழகான செய்திகள் அங்கு அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொன்றும் சத்தியமான வார்த்தைகள். உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடியது, அந்த வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கையில் தான் உங்களுடைய வேண்டுதல்கள் அமைந்திருக்கின்றன. சிந்தித்து உணர்ந்து தெளிவாக ஒரு சத்தியத்தை நான் ஏற்கும் பொழுதுதான் அது பிரார்த்தனையாக அமைகின்றது. சிந்திக்காமல் உணராமல் தெளிவடையாமல் எனக்கு வேண்டும் வேண்டும் என்று நீங்கள் ஆயிரம் முறை உங்களுடைய பிரார்த்தனை அமைத்தாலும் அதனை நிச்சயமாக நான் பிரார்த்தனையாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவற்றை கொடுத்தாலும் நீங்கள் நன்றி கற்றவர்களாக இருப்பீர்கள். நன்றி கற்ற தினத்திற்கு இன்னும் கடுமையான வேதனை உண்டு. ஆகவே சிறிது காலம் பிற்படுத்துகின்றேன். நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் கஷ்டங்களோடு பொறுமையோடு வாழ்ந்து வாருங்கள். இது உங்களுடைய இருதயத்தை திறக்கும். யார் அவசரப்படுகின்றீர்களோ நிச்சயமாக இருதயம் இன்னும் மூடப்படுகின்றது, உங்களுடைய வேதனைகள் இன்னும் அதிகமாக்கப்படுகின்றன. பொறுமையை கொண்டு உங்களுடைய இதயத்தை கவனியுங்கள். அங்கு எது அழகான வாக்குகளாக இறைவன் அமைத்திருக்கின்றனோ அது உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை என்பதை நீங்கள் அறியுங்கள். நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு அசைவையும் உங்களுடைய உள்ளத்தை என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவனைத் தவிர உங்களுக்கு பாதுகாப்பாளன் இல்லை என்பதை அறியுங்கள். என்னுடைய இறைவன் எனக்கு மனதில் அறிவிப்பதை இதற்கு மேலாக ஒரு நற்செய்தி கிடையாது. நான் இதயத்தின் பக்கம் நெஞ்சத்தின் பக்கம் திரும்புகின்றேன். அத்தியாயம் 10 வசனம் 31. அத்தியாயம் 10 வசனம் 31. உங்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உணவளிப்பவன் யார்? உங்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உணவளிப்பவன் யார்? வானத்திலிருந்து உணவாக காற்றையும் நான் சுவாசிக்கின்றேன், தண்ணீரையும் நான் பருகுகின்றேன். இதிலிருந்து வெளியிலும் விளைச்சல்கள் உண்டாகின்றன, இதிலிருந்து உள்ளுக்குள்ளும் விளைச்சல்கள் உருவாகின்றன. நீங்கள் அறியாத விளைச்சல்கள், அழகான விளைச்சல்கள், மறைவான விளைச்சல்கள், உங்களுடைய இருதயத்திற்கு உறுதி கொடுக்கக்கூடிய சிந்தித்து உணவுக்குரிய தகுதி கொடுக்கக்கூடிய வானத்து உணவுகளும் தண்ணீரும் காற்றும் பூமியிலிருந்து கிடைக்கூடிய உடலுக்கு அந்த உத்தரவாதமான மனதோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த உடல், மனதிற்கு சுகமாக உடலுடைய சுகமும் இணையக்கூடிய அந்த உடலை கொடுக்கக்கூடியது உங்களுடைய உணவு இந்த பூமியிலிருந்து விளையக்கூடியதாக இருக்கிறது. ஆக வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? உங்களுடைய அரசாங்கங்களா, உங்களுடைய விவசாயிகளா வானத்திலிருந்து உணவு கொண்டு வருது? வானத்து உணவுல கனி வகைகள், இந்த கனியை காயாக பூவாக காயாக அமைத்து பின்னர் கனியாக அமைப்பது உங்களுடைய விவசாயிகளா? தெரியுமா அதை பற்றி ஏதாவது? மருந்துகளை அடிக்க தெரியுமே தவிர உணவை விஷமாக ஆக்க தெரியுமே தவிர அந்த உணவை கனியாக ஆக்கி உங்களுக்கு பதமாக வாழ்க்கைக்கு உகந்ததாக ருசிகரமானதாக பார்ப்பதற்கும் அழகாக நுகர்வதற்கும் அழகானதாக அமைத்து உங்களுக்கு ஊட்டத்தை கொடுக்கக்கூடியவன் அவனை தவிரவர் யார்? எப்படி நீங்கள் அதற்கு விலை பேசினீர்கள்? இந்த பணம், இந்த கணிக்கு இவ்வளவு காசு, அந்த கணிக்கு இவ்வளவு காசு. இப்பொழுது இருதயம் கேட்கின்றது, உயிர் என்ற ஒன்று உங்களுக்கு இருக்கின்றது, இந்த உயிருக்கு நீங்கள் விலை பேச முடியுமா? விலை கொடுத்து உயிரை நீங்கள் வாங்க முடியுமா? விலை கொடுத்து உயிரை வாங்க முடியும், சாகடிக்க முடியும், உயிரை படைக்க முடியுமா? அந்த உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உணவை நான் படைக்கின்றேன், அதற்கு நீங்கள் விலை பேசுவீர்கள், 10 பைசா 20 பைசான்னு. நிச்சயமாக நீங்கள் வரம்பு மீறி சமுதாயத்தினராக ஆகிவிட்டீர்கள். உணவுக்கு விலை பேசுவதை இப்பொழுது நீங்கள் வெறுத்து பழகுங்கள். உங்களுக்கு நாளைக்கு உணவு அதிகரிக்கும், அந்த உணவுக்கு விலை பேச தேவையில்லாத அளவுக்கு அது அதிகரிக்கும். உணவை கொண்டு வாட முடியாது, உணவை கொண்டு ஒரு வர்த்தகம் பண்ண முடியாது என்ற சூழ்நிலை ஏற்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தானியங்கள் உங்கள் கால்களுக்கு இடையில், ஒவ்வொரு மண் துகளும் தானியங்களாக மாறும், ஒவ்வொரு இலையும் பூக்களாக மாறும், ஒவ்வொரு இலையும் காய்களாக மாறும், ஒவ்வொரு இலையும் கனிகளாக மாறும். இதை நீங்கள் விரும்புகிறீர்களா விரும்ப மாட்டீர்களா? வேண்டுமா வேண்டாமா? உயிரற்றிற்குள்ள ஜடமான மரங்களுக்கு அவன் உயிரை கொண்டு வரானோ கொண்டு வர மாட்டானா? நீங்கள் உணர வேண்டும். நெஞ்சத்தின் பக்கம் திரும்புங்கள். நாசமாய் போன இந்த மரமண்டை மூளைக்குள் நீங்கள் வாழ வேண்டாம். பார்த்ததைத்தான் நம்புவேன், கேட்டதைத்தான் நம்புவேன், நிகழ்வதுதான் உண்மை, நிகழ வேண்டி இருக்கக்கூடிய சத்தியமான இங்கு வாக்குகள் எல்லாம் பொய், நடக்காது. ஆக வேண்டியதை பார்ப்போம். பேசுறதுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு உதவாது. அப்படியானால் கெட்ட வாழ்க்கையும் நம்பிக்கைக்கு உரியதாக இல்லாத வாழ்க்கையும் துன்பத்தில் வாழும் கூட கூட வாழ்வதுதான் வாழ்க்கை என்று இருக்கும் பொழுது உங்களுக்கு துன்பத்தை தேவை வேறு எதனை அவன் கொடுப்பான்? கேட்பதற்கு நன்றாக இருக்கும், பேசுவதற்கு நன்றாக இருக்கும், வாழ்க்கைக்கு ஆகாது என்றால் கொடுமையான வேதனைகளில் மடிந்து சாக வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலையை தவிர, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேதனையில் வாழ வேண்டுமே தவிர, இதுதான் சத்தியம் ஆக வேண்டியதை பாருங்கள் சொன்னால் இனிமேல் அவங்க காரியத்தை பாருங்கள், முடிக்க வேண்டிய காரியத்தை பாருங்கள். அர்த்தம் நாளைய வாழ்க்கைக்கு எப்படி நாங்கள் தயாராக முடியும்? உங்களுடைய இருதயத்தினுடைய நன்மைகளின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். இறைவனுடைய வாக்குகள் உண்மையானது, சத்தியத்தை நமக்காக அறிவிக்கக்கூடிய இந்த வாக்குகளின் மீது நாம் இன்று முதலாக வாழப்படக வேண்டும். இப்பொழுது உங்களுடைய இதயத்தில் உள்ள கேள்வி, வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் அவன் உங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றான், அவன் அல்லாமல் வேறு யார் என்று நீங்கள் கூறுங்கள். அடுத்த கேள்வி, உங்களுடைய செவிப்புடன் மீதும் பார்வைகளின் மீதும் முத்திரை இட்டு விடுவானால் உங்களுக்கு அந்த பார்க்கும் சக்தியை, உணரக்கூடிய சக்தியை, நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு அழகான எச்சரிக்கை, ஒரு அழகான உபதேசம், இந்த இரண்டையும் கொண்டு வழிநடத்தக்கூடிய வழிவகைகள் வேறு எங்கு உங்களுக்காக இருக்க முடியும்? எங்கு நீங்கள் தெரிஞ்சினால் தவிர, எங்கு நீங்கள் பார்த்தால் தவிர, அந்த சத்தியத்தை உணர்ந்தால் தவிர. அவன் ஒருவனை தவிர கதியில்லை என்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு மூச்சிலும் இங்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று, நமக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, அந்த நெஞ்சத்தினுடைய உதவி வேண்டும். அந்த நெஞ்சத்தில் இறைவன் அமைத்திருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை உணரக்கூடிய அந்த தகுதி வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும், நீங்கள் விரும்ப வேண்டும். அந்த வேண்டுதல் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதான மாபெரும் ஆற்றலாக இறைவனிடமிருந்துள்ள நேரடியான பாதுகாப்புடன் அவன் வழிநடத்துதலுடன் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும். ஆக என்னுடைய பார்வையின் மீது சத்தியமாக புலன்கள் எங்கு எனக்கு தெளிவாக்க வேண்டும். ஒவ்வொரு பார்வையிலும் அழகானதாக இருக்கக்கூடிய புலன்கள் வேண்டும், விரும்புங்கள், நடக்கும். செவிப்புலன்களின் மீது கேட்பவற்றில் சத்தியத்தை மட்டும் எடுக்கக்கூடியது எனக்கு வேண்டும். மியூசிக் மகா 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 என்ற வாழ்க்கையினுடைய மிகப்பெரும் கோரமான நாளைய வாழ்க்கைக்கு இது வழிகாட்டும். இந்த போதை சிந்தனைக்கு வழிவிடாது. போதையில் என்னை மறந்துவிட்டிருப்பேன், பின்னர் அந்த மியூசிக் நின்றதும் அப்படியே போதாகாலமாக இருக்கும். என்னுடைய அவ்வளவு கஷ்டங்களும் வேதனைகளும் தீர்ப்பதற்கு வழி என்ன என்று அப்பொழுது ஆராய்வேன். முடியாது, திரும்பவும் போதைக்கு போவேன். இசை என்பது ஒரு போதை, ஒரு காலம் அதற்கு நாம் வழியாகிடக்கூடாது. நம்முடைய சிந்தனை திறனையும் இருதயத்தின் மீது முத்திரிடப்பட்ட நிலைக்கு நம்மை ஆக்கிவிடும். எந்த ஒன்றையும் விளங்காதவர்களாக நாம் ஆகிடுவோம் என்பதையும் நாம் அறிய வேண்டும். பார்க்கும் பார்வையிலும் கேட்கும் கேள்வியிலும் இதயங்களிலிருந்து நமக்கு வெளிப்படக்கூடிய அந்த சங்கமிப்பு அவசியம். இறைவனோடு நான் நெருங்கி இருக்கக்கூடிய அந்த சங்கமிப்பு அவசியம். இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளதை கொண்டு வருபவன் யார்? பூமி இறந்துவிட்டது, செத்துவிட்டது, அதற்கு உயிரை கொண்டு வருபவன் யார்? ஒரு நாள் மழை போதும், மறுநாள் மீன் குஞ்சுகளும் தவளை குஞ்சுகளும் அங்கு பறவைகளும் பட்டாம்பூச்சிகளும் பறக்க ஆரம்பிக்கும். ஒரு உயிரினமும் இல்லாத பாழ்பட்டுவிட்ட பாலைவனமாகவே பாலங்கள் பாலங்களாக உடைந்துவிட்ட இந்த நிலத்தில் ஒரு நாள் மழை, மறுநாள் உயிரோட்டம், இறந்ததிலிருந்து உயிரோட்டத்தை கொண்டு வருபவன் யார்? உங்களுடைய விவசாயிகளா? உங்களுடைய படிப்பறிவா? எப்படி நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் நான் என்னுடைய வாழ்க்கையை என்னை படிப்பறிவை கொண்டு பார்த்ததையும் கேட்டதையும் கொண்டு விலங்குகளுடைய அறிவை கொண்டு நான் வாழ்வேன் என்று உள்ளத்தில் வேண்டும். இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளதை கொண்டு வருவான் இறைவன் தான் என்பதை நாம் அறிய வேண்டும், சிந்தித்து உணர வேண்டும். தெளிவாகவும் நாம் அதனை கவனிக்கவும் வேண்டும். என்ன வேண்டும் என்பது இங்கு இருக்கின்றது. விரும்புங்கள் இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளதை கொண்டு வருவான். உங்களுடைய காய்கறிகள், உங்களுடைய மாமிசங்கள் நீங்கள் உண்கின்றீர்கள், அது இறந்துவிட்டது. இன்னும் நீங்கள் சமைக்கின்றீர்கள், அந்த கொதிகலன்களில் அது இறந்துவிட்டன, ஒன்றும் கிடையாது. பின்னர் அதை நீங்கள் உண்கின்றீர்கள். இந்த இறந்தவற்றிலிருந்து உங்களுக்கு உயிரை கொண்டு வருபவன் யார்? இறைவனுடைய ஆற்றலில் நீங்கள் எதனை மறுப்பீர்கள்? உயிரோட்டம் உள்ளதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அது உங்களுக்கு விஷமாக அமைகின்றது, உங்களை சாகடிக்கவும் செய்கின்றது. உயிர் உள்ளதிலிருந்து இறந்தவற்றை வெளிப்படுத்துவான் யார்? இதில் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்க முடியும்? நான் பாதுகாக்கப்பட வேண்டுமே என்ற அந்த ஒரு வேட்கையோடும் பதற்றத்தோடும் நீங்கள் வேண்டுகிற வேண்டுதல் அந்த நிலை ஏற்பட்டு விடும்பொழுது இதை தேர்ந்து உங்களுக்கு என்ன இருக்க முடியும்? அப்பொழுது நெஞ்சம் திறக்கின்றது. மழையே இல்லை 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 என்று ஆகும் பொழுது இறுதியாக எங்களுடைய எண்ணத்தில் இருதயம் திறக்கின்றது. மழை வேண்டும் என்று விரும்புங்கள். இப்பொழுது மழை பெய்ய ஆரம்பிக்கின்றது, அப்பொழுது இருதயம் முடிவடைகின்றது. மழை நீரை சேகரித்துக்கொள் என்று இறைவனை நம்ப முடியாது என்று அந்த இதயம் திறந்ததன் காரணமாக வானம் திறந்தது, மூடப்பட்டது வானங்கள் முடிகின்றன. பூமிக்குள் உறிஞ்சப்பட்ட தண்ணீரும் இன்னும் கீழே இறங்கிவிட்டது. இப்பொழுது மீண்டும் மழையை விரும்புகின்றீர்கள். இருந்தபோதிலும் நீங்கள் இறந்த பின்னர் உயிர்ப்பிக்கின்றான். உங்களுடைய இருதயத்தை அவன் உயிர்ப்பிப்பதன் காரணமாக, அவன் பேசுவதன் காரணமாக மழை வேண்டும் என்று விரும்புங்கள் என்று உங்களுக்கு சொன்னதையும் நீங்கள் கேட்டுக்கொள்வதன் காரணமாக மீண்டும் நீங்கள் இறந்த பின்னர் உயிர்ப்பிக்கின்றான் உங்களை மன்னித்து. அந்த இறையுணர்வோடு வாடுங்கள். நெஞ்சத்தோடு உங்களுடைய இறை உணர்வையும் இறைவனையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இதை விட்டு வெளியேறி கோயில்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சைகளிலும் நீங்கள் சென்று அடையும் பொழுது நிச்சயமாக இறைவனுடைய கடும் கோபத்துக்கு ஆளாகின்றோம். எங்கிருந்து விலகி எங்கு செல்கின்றீர்கள்? உங்களுடைய கற்பனை கட்டிடங்களுக்குள் அங்கு இறைவன் இருக்கின்றான் என்றார். எப்படி தீர்மானிக்கின்றீர்கள் இங்கு இறைவன் இல்லை என்று? யார் பேசிக்கொண்டிருப்பது இந்த இதயத்தில்? நாளைய வாழ்க்கை சம்பந்தமாக எச்சரிக்கையும் நல்லுபதேசமும் கொண்டு மன்னிப்பையும் கொண்டு இன்னும் தன்புறம் இருந்து ஆறுதல் மிக்க ஒரு வார்த்தை உங்களுக்கு மழை வேண்டும், உங்களுக்கு சுகம் வேண்டும், வருமானத்தில் குறைவில்லாத விசாலமான வாழ்க்கை வேண்டும், கஞ்சத்தனம் நீங்க வேண்டும். நான் உங்களுக்கு முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்கள் இல்லை என்பதை இந்த இருதயம் உணர்த்திகள் தான் இல்லையா? ஆக அறியுங்கள், உங்களுடைய இருதயத்தில் கேள்வி கேளுங்கள். இறந்தவற்றிலிருந்து உயிர் உள்ளதை கொண்டு வருபவனும் உயிர் உள்ளதிலிருந்து இறந்தவற்றை வெளிப்படுத்துபவனும் அவனுடைய ஆற்றில் இருக்கின்றது. இதில் உங்களுடைய பங்கு என்ன இருக்க முடியும்? அவன் ஒன்றை தீர்மானித்து விட்டார். சிந்தனையோடு நாம் சிவசேக்க இறைவன் உங்களுடைய காரியங்களை திட்டமிடுகின்றான், சகல காரியங்களையும் திட்டமிடுகின்றான். நீங்கள் உங்களுடைய நாளைய வாழ்க்கையை திட்டமிட்டு இன்று நிறைவேற்றி காட்டுங்கள் பார்க்கலாம். ஒரு துன்பம், கஷ்டம், வேதனை மனதிலோ அல்லது உங்களுடைய உடலிலோ உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய பூமியினுடைய சூழ்நிலைகளிலோ பிடிக்கவில்லை, மாற வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்களா நீங்கள், அல்லது மாற வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? அந்த விருப்பம் இருக்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியமில்லை என்றால் அந்த விருப்பத்தை அமைத்தவன் யார்? அந்த விருப்பத்தை ஏன் இன்னமும் வைத்திருக்கின்றீர்கள்? உங்களுடைய இதயத்தில் நீக்கிவிடுங்கள். எப்படியோ போகட்டும், தொலையட்டும், இந்த மண்ணோடு மண்ணாக நானும் மண்ணாக போவேன் என்று அங்கு இருக்கின்றதா? அவ்வாறு இல்லை. நீங்கள் செழிக்க வேண்டும், இயற்கை வளங்களோடு நீங்கள் செழிக்க வேண்டும் என்று இருக்கின்றதா? அப்படியானால் இந்த இருதயத்தோடு இணைந்திருக்கக்கூடிய இறை உணர்வை வெற்றிவிட்டும் நாம் எப்படி வெளியிருக்கின்றோம்? நிச்சயமாக நாம் மகா நன்றி கற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தேர்வு வேற என்ன? உங்களுடைய இருதயத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். வீணான புத்தகங்களை படித்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் பாழாக்கி கொண்டிருந்தோமே, நிச்சயமாக அந்த மாதிரியான வாழ்க்கை கூடாது. இன்று நாம் பயபக்தியோடு வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்கின்றோம். என் இறைவனை தவிர கதி இல்லை எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் என் சந்ததிகளுக்கும். நாளைய வாழ்க்கையில் இவர்கள் இந்த தண்ணீரை விற்பார்கள். தண்ணீர் இல்லாத போது தண்ணீரை விற்பார்கள் இன்னும் அதிகமான விலைக்கு. பணம் என்ற ஒன்று உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டாம். இறைவனுடைய பெரும் பாக்கியங்கள் மிக்க அவனுடைய வாக்குகள் இருக்கட்டும், சத்தியம் நிறைவேறும் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள், இறை உணர்வுகளில் வழிபட்டு நிற்பவர்கள், சடங்கு சம்பிரதாயம் கொண்டு வழிபாடு செய்பவர்கள் இல்லை. கும்பிட்டு விட்டேன், தொழுது விட்டேன், ஜெபித்து விட்டேன் என்று ஊருக்கு காட்டக்கூடிய இந்த அசிங்கங்களில் நாம் நுழைய வேண்டாம். உள்ளத்தின் சத்தியத்தின் பக்கமும் உறுதியாக இறை உணர்வின் பக்கமும் நிலைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும். இப்பொழுது 10:31 என்ற இந்த வசனத்திற்கான பிரார்த்தனை. எங்கள் இறைவனே, வானங்களையும் பூமியையும் எங்களுக்கு கீழ்ப்படியச் செய். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் என்னுடைய இருதயத்தில் அமைத்திருக்கின்றாய், உங்களுக்காக மழை பொழிய வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டேன். இவற்றில் ஒன்றை கூட நான் வணங்கக்கூடாது, ஒவ்வொன்றும் என்னுடைய அடிமை. இந்த பூமியும் அடிமை, வானங்களும் அடிமை, இருக்கக்கூடிய கோள்களும் அடிமை, இருக்கக்கூடிய சூரிய அம்சங்கள், சந்திர அம்சங்கள், நட்சத்திர அம்சங்களும் எனக்கு அடிமை. எனக்காக அது வேலை செய்ய வேண்டும். உன்னுடைய இறை உணர்வு, நீ என்னோடு இருக்கும்பொழுது எந்த ஒன்றும் வானங்கள் முதலாக பூமி வரையில் எனக்கு பெரிதானதல்ல, எனக்கு அடிமை. நான் உன்னோடு இருக்கும் வரையில் இறை உணர்வோடு இருங்கள், இதயத்தோடு கலந்திருங்கள். இதயம் மூடிவிடக்கூடாது, இதயம் திறந்திருக்க வேண்டும். இங்கு எனக்காக அறிவிக்கப்படக்கூடிய நாளைய வாழ்க்கை அது மட்டும்தான் சத்தியம். ஏற்றுக்கொண்ட இந்த சூழ்நிலையில் உங்களுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும், உங்களுடைய உயிரோட்டம் பெருக வேண்டும், உங்களுடைய இதயம் திறக்க வேண்டும், உங்களுக்குள் விளைச்சல்கள் பெருக வேண்டும், நோய்களும் நொடிகளும் அங்கே இருக்கக்கூடாது. என்ற இறைவனே, நான் இறந்து கொண்டிருக்கின்றேன், நிச்சயமாக இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளதை கொண்டிருப்பவன் நீ, ஏற்றுக்கொண்டேன். அந்த உண்மையை எனக்கு நீ சத்தியமான சாட்சியமாக அமைப்பாயாக. பின்னர் என்னை அதில் நீ உறுதிப்படுத்துவாயாக. நான் உயிரோட்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இதில் இறந்ததாக என்னை வெளிப்படுத்துவோன் நீதான். நான் இறந்தவனாக ஆகிவிட விரும்பவில்லை. உயிரோட்டத்துடன் நீ என்னை கைப்பற்றிக்கொள். இறந்த பிறகு நீ என்னை கைப்பற்ற வேண்டாம். நீ எந்த விதத்தில் என்னை படைத்தாயோ, என் காலத்தவணையின் மீது நான் அதனை உண்மையை கொண்டு பூர்த்தியாக்க வேண்டும். அந்த உண்மையோடு என்னுடைய ஆன்மாவும் என்னுடைய மனமும் என்னுடைய உயிரும் கைப்பற்றப்பட வேண்டும். உடல் ஒரு சோதனைக்காக, அது மண்ணோடு மண்ணாகும். உயிர் பிரியும் மனதோடும் ஆன்மாவோடும். அந்த ஆன்மாவுடைய நெஞ்சமாக இருக்கிறது. இதற்கு வழிபட்டேன், நிச்சயமாக திருப்தி அடைந்தான். இனி அந்த திருப்தியோடு நீங்கள் கைப்பற்றப்படும் பொழுது எவ்வளவு பலகீனமான உங்களுடைய சந்ததிகளை விட்டு சென்றாலும் அதனை இறைவன் காப்பாற்றுவான். நீங்கள் அவர்களை காப்பாற்றுபவர்கள் இல்லை. அப்படியானால் நீங்கள் உங்களை மரணத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அந்த நேரம் வரும்பொழுது, முடியாது என்று தெரியும் பொழுது இறைவனுக்கு பயப்படுங்கள், அஞ்சுங்கள். உங்களுடைய சந்ததிகளை பாதுகாத்து வளர்ந்தவங்க செய்பவன் உங்களுடைய இறைவன் தான், நீங்கள் இல்லை. எங்களைவற்றையும் எங்களுடைய துக்கங்களையும் எங்களுடைய கவலைகளையும் துன்பங்களையும் நீக்குவாய் இறைவனே. இன்னும் எங்களுடைய சகல காரியங்களையும் நீயே திட்டமிடுகின்றாய். உன்னிடமே பொறுப்பேற்படுத்துகின்றோம். நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொள்வதில் நீயே மகா சிறந்தவன். சகலவற்றின் அதிகாரமும் ஆட்சியதிகாரமும் உள்ளம் இருக்கின்றது. உன்னை தேவர எங்களுக்கு அரசன் இல்லை, உங்களை உன்னை தேவர எங்களுக்கு ஆட்சியாளன் இல்லை. உன்னை தேவர இந்த வானங்களிலும் பூமியிலும் எங்களை வாழ வைக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க எவனும் இல்லை. உன்னை தவிர வானங்களையும் பூமியும் எங்களுக்கு கீழ்ப்படி செய்வான் எவனும் இல்லை. இவற்றில் ஒன்றையும் நான் வணங்க மாட்டேன் உன்னை தவிர. இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதமமாக இருக்கட்டும். இதை விட்டுவிட்டு மூளையை பார்த்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய அறிவை, இன்று வாழக்கூடிய மிருக அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையை பற்றி நான் அஞ்சுகின்றேன். ஆக என்னுடைய பயபக்தியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. என்னுடைய வாழ்க்கையினுடைய அழகான பாதையை நீ எனக்கு இன்று உணர்வாக அறிவித்திருக்கின்றாய். என் இருதயம் நிச்சயமாக திறக்கப்பட்டிருக்கின்றது. ஒளிமிக்க இந்த வாழ்க்கையை நான் பார்க்கின்றேன், ஆசை கொண்டு விட்டேன். நீ என்னுடைய விருப்பத்தை பொறுப்பேற்றுக்கொள். எங்களுக்கும் எங்களுடைய வம்சங்களுக்கும் எங்களுடைய சமுதாயத்திற்கும் நிச்சயமாக பொறுப்பேற்றுக்கொள்வது நீயே மகத்தானவன். உண்மையை கொண்டு நெஞ்சத்தோடு நெஞ்சமாக இருந்து நான் சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பவன் நீ. இதில் நிச்சயமாக எங்களை நீ தோல்வியடைய செய்திட மாட்டாய். ஆக நாங்கள் உன் மீதே பொறுப்பேற்றுகின்றோம், உன்னையை விரும்புகின்றோம். உன்னிடமிருந்தே நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கின்றோம். பொறுமையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் எங்களை நாளைய வாழ்க்கையில் எங்களுடைய சந்ததிகளுக்கு உதாரணமாக, அழகான முன்னுதாரணமாக வைப்பாயாக. இந்த பிரார்த்தனையோடு இன்று நம்முடைய வகுப்பு முடிவடைகிறது.